SBS தமிழ்.
வணக்கம் ஐயா.
வணக்கங்க.
தமிழில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்க, உங்களுக்கு சிலப்பதிகாரத்தை மிகவும் அதிகமாக பிடிக்க என்ன காரணம் ஐயா?
சிலப்பதிகாரம் பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்ற நிலையில் இருந்தாலும் கூட ஒன்றுபட்டு அவர்கள் இருந்ததில்லை. சேர நாடு என்றும் சோழ நாடு என்றும் பாண்டிய நாடும் எல்லோரும் தமிழர்களாக இருந்தோம், ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களாக அவர்கள் ஆண்டதில்லை. ஆகவே தமிழ் தேசியம், தமிழ் பேசுகின்ற மக்கள் ஓர் இனமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை சிலப்பதிகாரத்தை ஊட்டுவதற்கு இளங்கோடிகள் எழுதியிருக்கிறார். அதனால பெரும்பாலும் தமிழ் தேசிய எண்ணம் கொண்டவர்கள் அதை விரும்பி நாட்டில் பரப்ப தொடங்கினார்கள்.
நீங்கள் கூறுகின்ற அரசியல் கோணம் சரியா? அதாவது இலக்கிய முறையில் சிலப்பதிகாரம் எந்த அளவிற்கு இலக்கிய செழுமை நிறைந்த நூலாக உங்களுக்கு படுகிறது?
இலக்கிய ரீதியாக கம்பராமாயணமோ கந்தபுராணமோ பெரிய புராணமோ பெற்ற வெற்றி பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அவையெல்லாம் இறை சம்பந்தமாக ஆன்மீகம் சம்பந்தமாக இருப்பதனால மக்கள் எண்ணம் அதில் ஈடுபடுகிறது. மேலும் சில தவறுகள் செய்தால் கூட கழுவாயிரெல்லாம் சொல்லக்கூடிய நிலை அதில் இருப்பதனால மனிதன் தான் செய்கின்ற தவறுகளை மறைத்து தெய்வத்திடத்தில் ஒப்படைப்பது போல அந்த கதைகளிடத்தில் போய் ஒழிகிறான். அதனால அந்த கதைகளை கொண்ட காப்பியங்கள் சற்று ஓங்கி நிற்கின்றன. இது ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு பண்போடு இந்த தமிழ் உணர்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கடமையை வலியுறுத்துவதனால அதை மக்கள் கொஞ்சம் அந்த கதைகள் ஏற்கின்ற அளவுக்கு இதை ஏற்க மாட்டார்கள் என்பது இயல்பானதுதான்.
அதாவது தமிழ் இலக்கியங்களில் இப்போ கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால், கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர், திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் எல்லாம் அதிகமாக பேசப்படுகின்றார்கள். அதாவது அவர்களது இலக்கிய படைப்புகள் அளவையும் தாண்டி அதை படைத்தவர்கள் பேசப்படுகின்றார்கள். ஆனால் சிலப்பதிகாரத்தை பொறுத்த அளவிற்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் அளவுக்கு கூட அவர் அதிகமாக பேசப்படுவதில்லை. அதற்கு என்ன காரணம்?
இளங்கோவடிகள் முழுமையாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எண்ணத்தில் இல்லாவிட்டாலும் கூட பிற நாட்டிலே இருந்து வடபுலத்தில் இருந்து வந்த வடமொழி தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த காப்பியங்களே அதிகம் மக்களிடத்தில் பரவி வந்து விட்டன. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அழகு என்று சொன்னால் லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அதே போல ஒரு ஈகை என்று சொன்னால் கூட ஒரு தமிழ் காப்பியத்தில் இருப்பதை சொல்வதை விட வடமொழி காப்பியத்தில் இருப்பதை சொல்வது பழக்கத்தில் வந்துவிட்டது. ஆகவே மக்கள் மத்தியில பழக்கத்தில் வந்துவிட்ட அந்த கதைகள் தாக்கத்தினால இந்த கதையை கொஞ்சம் அதிகமாக பேசப்படவில்லை. மேலும் இளங்கோவடிகள் இப்பொழுது வடமொழியில் எடுத்துக்கொண்டால் பீஷ்மர் இருக்கிறார். அந்த பீஷ்மர் தந்தைக்காக செய்த தியாகம் என்று வருகின்ற பொழுது பீஷ்மருடைய தியாகத்துக்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல இளங்கோவடிகளுடைய தியாகம். ஆனாலும் பீஷ்ம தியாகம் தொடக்கத்திலிருந்து மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு பெற்று வந்த காரணத்தால் இளங்கோவடிகளை பேசுவது குறைந்து விட்டது.
சரி, அடுத்ததாக சிலப்பதிகாரம் சொல்லும் பாடுபொருள் அல்லது அது சொல்லும் கருத்து இந்த நவீன யுகத்திற்கு ஒத்து வராத ஒரு கருத்து என்று பரவலாக சொல்கின்றார்கள். அதாவது கண்ணகி என்ற ஒரு பாத்திரத்தை இப்போதைய பெண்ணால் அப்படி வாழக்கூடாது என்பதாக ஒரு அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சிலர் கருதுகின்றார்கள். அது ஆண் ஆதிக்கத்தை வலியுறுத்துகின்ற அல்லது ஒரு ஆண்மகன் எத்தனை பேரோடும் உறவு வைத்துக் கொள்ளலாம், பெண் என்பவள் கற்புடன் இருக்க வேண்டும் என்பதான ஒரு பிற்போக்குத்தனமான பெண்ணிய சிந்தனை கொண்டது சிலப்பதிகாரம் என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. உங்களது கருத்து என்ன ஐயா?
சங்க இலக்கியத்தில் அது ஒரு பரத்தய பிரிவு என்ற ஒன்று துறையாகவே பேசப்பட்ட காரணத்தால் கதை என்று வருகின்ற பொழுது அந்த நிலையிலே அவள் வாழ்ந்து உயர முடியும். அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தின் வரை அமைதியாக இருந்து தனக்கு ஒரு குற்றம் அழைக்கப்பட்ட பொழுது பெண் ஆதிக்கம் ஆணாதிக்கம் என்று சொன்னால் அரசனுக்கு முன்னாலே வாதாடி அரசன் செய்த குற்றத்தை நிரூபித்து அந்த நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அவள் ஓங்கி நின்றாள் என்று சொன்னால் அது ஆணடி பெற்ற ஆண் ஆதிக்கத்தை காட்டுவதாக இருக்க முடியாது. ஆண்களை எதிர்த்து ஒடுக்கிய ஒரு நிலையாகத்தான் சொல்ல முடியுமே தவிர ஆணாதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கணவனை பாண்டியன் கொன்றுவிட்டான், அதை பற்றி அந்த பணிந்து போக வேண்டியதான் நம்முடைய கடமை என்று கண்ணகி அடங்கி இருக்கவில்லை. ஆகவே கண்ணகி சீறி எழ வேண்டிய வரைக்கும் தன்னுடைய வேகத்தை காட்ட வேண்டிய வரைக்கும் அவள் காட்டவில்லை. ஆனால் வேகத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் தவறாது காட்டி எந்த ஆணுக்கும் எந்த வகையிலும் குறைந்தவள் அன்று என்பதை நிறுவி காட்டியிருக்கிறாள்.
ஆனால் மாதவியோடு கோவலன் உறவு கொண்டாடும் வேளையில் இப்போதைய பெண் விவாகரத்து தேடிக்கொள்வாள். ஆனால் கண்ணகி அதை சகித்து கொண்டு இருந்தது வந்து பெண்ணின் அடிமைத்தனமாக உங்களுக்கு படவில்லையா?
அது பெண்ணின் அடிமைத்தன்மை என்பதை விட அந்த கால சமூக போக்கு, அது நிச்சயமாக நாம் அது குறையாக சொல்ல முடியாது. அந்த கால சமூக இயல்பு சங்க காலத்தில் அந்த நிலை இருந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட கணவனை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அவள் கண்டிக்காமலும் இல்லை. அந்த மாதவி வீட்டில் இருந்த பொழுது அவள் ஏதும் பேசவில்லையே தவிர வந்து மதுரைக்கு புறப்படு என்றான், புறப்பட்டு விட்டாள். கடைசி வேளை அவளை பிரிந்தால் அவன் இறக்கப் போகிறான். அந்த நேரத்தில் திட்டவட்டமாக சொல்லுகிறாய், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், நீங்கள் என்ன கடமையை செய்ய முடியுமோ அந்த கடமையிலிருந்து தவறியவர்கள்தான், ஆனாலும் நம்முடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே உங்கள் பேச்சு கட்டுப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் கோவலனை கண்ணகி கண்டிக்கவில்லை என்று கூற முடியாது.
நேயர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. நம்முடன் கலந்துரையாடி கொண்டிருப்பவர் இலக்கிய பேச்சாளர் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள்.
தமிழ்நாட்டில் தமிழ் மொழி அழிந்து வருகிறது அல்லது தமிழ் பண்பாடு சார்ந்த அம்சங்கள் மறைந்து வருகின்றன என்று உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். குறிப்பாக தமிழ் மொழியில் குழந்தைகளுக்கு பேரே வைப்பதில்லை என்பதாக கூட நீங்கள் கருதி உள்ளீர்கள்.
உண்மையில இப்பொழுது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 1000 குடும்பங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை மக்கள் இருவர் 4 பேர் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த 4000 பெயர்களையும் திரட்டி இந்த பெயர்கள் எத்தனை தமிழ் மொழியில இருக்கக்கூடியவை, எத்தனை தமிழ் மொழி அல்லாதவை என்று பார்த்தால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பெயர்கள் மிக குறைவாக இருக்கின்றன. ஆகவே ஒரு முடிவு எழுதுகிறார், தமிழனுக்கு பெயர் வைப்பதற்கு தமிழில் சொற்கள் இல்லை என்று சொன்னால் நாம் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு வேற்றுமொழியில அது வேற்றுமொழி என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இல்லை. ஏதோ அதுவும் இப்பொழுது அந்த எண்களை கூட்டி பார்த்து அது வர வேண்டும் என்பது போல. ஒரு சின்ன நிகழ்ச்சிக்காக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்னிடத்துல நகரத்தில் பேட்டி பிறந்திருக்கிறாள், நகரத்தில் நான் அந்த வரிசையில் ஒரு நல்ல பெயர் சொல்லுங்கள் என்றார்கள். நான் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், அம்மா கொஞ்சம் சிந்தித்து சொல்கிறேன் என்றேன். மறுநாள் வந்து இல்லை வேண்டாம், எங்கள் ஜோசியர் இந்த நியூமராலஜிஸ்ட் எண்கணிதம் பார்க்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், நான் நல்ல பெயர் வைத்து விட்டேன் என்றார். என்ன பெயர் என்று கேட்டால் வேடிக்கையில் நிக்கா கஷிங்கிறார். நிக்கா கஷி என்பதற்கும் அந்த அன்றாடம் பணி செய்கின்ற பெண்மணிக்கும் அந்த பெயருக்கும் என்ன தொடர்பு என்றே தெரியவில்லை.
சரி, இதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு படுகிறது ஐயா?
காரணம் இடையில் இந்த ஆங்கில மொழியின் மேலே ஆங்கிலம் வேண்டாது என்பதல்ல, இந்த ஆங்கிலம் படித்தால்தான் ஆங்கிலம் கற்றால்தான் நமக்கு செல்வாக்கு இருக்க முடியும், பணிகள் இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் போனது ஒன்று. வடமொழி பெயர்கள் அதிகமாக நாம் நிலவி வந்ததுனால தமிழ்நாட்டில் உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பெயர்கள் கூட பெரும்பாலும் அவர்கள் வைப்பதில்லை. கோவிலுக்கு என்னை அழைத்திருந்தார்கள், பாவையம்மன் கோயில் என்று பெயர், 2 கோடி ரூபாய் போட்டு அந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். அது பேசுகின்ற பொழுது நான் கேட்டேன், இங்கே இந்த ஒரு 50,000 பேர் கூடியிருக்கிறீர்களே, இல்லை பாவையம்மாள் என்று இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, பாவை என் உங்களுடைய பெண்ணுக்கு பெயர் சுட்டிருக்கிறார்களா, கைதூக்குகள் என்று கேட்டால் ஒருவர் கூட தூக்கவில்லை. இதை இந்த பெயர்கள் ஒரு கவர்ச்சி இருப்பது போல அந்த மக்கள் மத்தியில் எண்ணம் உருவாகிவிட்டது.
மிக்க நன்றி ஐயா. அதாவது இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மட்டுமல்ல, வாருங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு.
பேசியில் பேசுவதை விட நேரில் உங்களோடு கலந்து இன்னும் பேசுவதற்கான வாய்ப்பு பெற்றிருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். விரைவிலே உங்களை நேரில் காண்பேன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil